أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يشهدون
இன்ஷா அல்லாஹ் தஆலா இரண்டு நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 26ஆம் தேதி காதியானில் ஜல்சா சாலானா ஆரம்பமாகின்றது. அல்லாஹ் இந்த மாநாட்டினை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. ஆமீன். இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு காதியானுடைய ஜல்சா சாலானா விரிவாக்கமும் சில ஆண்டுகள் வரை இல்லாமல் இருந்தது. 1947க்கு முன்பிருந்து அந்த நிலை இருக்கவில்லை. ஆனால் கடந்த பல வருடங்களாக இந்த ஜல்சாவும் அல்லாஹ்வுடைய அருளினால் மிகவும் பெரியதாகிவிட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991ஆம் ஆண்டு 4வது கலிஃபத்துல் முசே ரஹ்மல்லா அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றார்கள். அதன் பிறகு அதிகமான மக்கள் வரத் தொடங்கினார்கள். அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு நான் சென்றபோதும் கூட மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வந்தனர். அதன் பிறகு அல்லாஹின் அருளினால் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 2005ல் வருகை தந்தவர்களுடைய எண்ணிக்கை இல்லை என்றாலும் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துதான் வருகின்றது. கடந்த சில நாட்களாக ஜல்சா ஏற்பாடுகள் தொடர்பாக காதியானிலிருந்து ரிப்போர்ட்டுகள் எனக்கு ஜமாத் அமைப்பு சார்பாக எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டை படித்தபோது ரபாவின் ஜல்சாவின் நினைவு என் சிந்தனைக்கு வந்தது. இந்த நாட்கள் இன்றிலிருந்து 27 ஆண்டுகள் முன்பு வரை ரபுவா மற்றும் பாகிஸ்தான் அகமதிகளின் ஆன்மாவுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய நாட்களாக இது அமைந்திருந்தன. ரபுவாவில் எல்லா இடங்களிலும் ஜல்சாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. எல்லா பக்கமும் எல்லா இடங்களிலும் ரபுவாவில் ஜல்சாவிற்கான ஆர்வமும் பரபரப்பும் உத்வேகமும் நிலவியது. ജമാഅത്ത് സ്കൂളുകളിൽ ജൽസാലന അധികാരിയുടെ മൃന്ദ് ഒവ്വൊരു അഹമ്മദി മാണവർക്കും ഡ്യൂട്ടി ഫാം അനുഭവിക്കപ്പെട്ടത് അവനെ മാണവർ അവർ എങ്ക് ഡ്യൂട്ടി കൊടുക്ക വരുമ്പോണ്ട് അത് വിഷയത്തെ അവർ അത് ഫാർമിൽ നിരപ്പി കൊടുപ്പാൽ ജൽസാമീൻ അമപ്പാളുകൾക്ക് കുറിപ്പിട്ട ഇടത്തിൽ ഡ്യൂട്ടിയിൽ നിയമിക്കും തേവ ഏർപ്പെട്ടതേ ഇല്ല. മാറാഹ പെരുമ്പാലും പൊതുവാക ഇളഞ്ഞും കുളന്തകളും അവരുടെ വിരുപ്പത്തിക്കേർപ്പവേ ഡ്യൂട്ടിയിൽ നിയമിക്കപ്പെട്ടു വന്നാൽ ഡ്യൂട്ടി തനത് വിരുപ്പത്തിക്കേർപ്പ് കിടത്താലും ശരി അല്ലത് ജലസാവിൻ അമപ്പാളുകൾ തങ്ങളുടെ തേവയ്ക്കേർപ്പ് ഒരുവരെ ഒരിടത്തിൽ നിയമിച്ചാലും ശരി ഇളഞ്ഞിടത്തിൽ തൊണ്ടാറ്റുവതും ഡ്യൂട്ടി ചെയ്തും ഒരു വിനോദമായ ഉണർവ് നിലയുന്നത് 27 ആണ്ടുകളിൽ ഒരു തലമുറ പുതിയതായി പിറന്നത് ഇപ്പോൾ അത് ഇളമി പർവത്തെ എട്ടിയിരിക്കേണ്ടത് ഇളഞ്ഞാ അപ്പോഴിരുന്നവർ തർപ്പോ അൻസാറുള്ള പർവത്തെ അണിഞ്ഞിരിക്കുന്ന മറാഹ അൻസാറുള്ള അമപ്പിൻ മുതൽ പിരിവ് അതായത് 55 വയതിൽക്ക് മേർപ്പെട്ടവരുടെ അവർ ഇണഞ്ഞിരുപ്പാൽ തർപ്പോള്ള ഇളഞ്ഞുകൾക്ക് ഡ്യൂട്ടിയും മുഖ്യത്വം തരിയാമലിരിക്കലാം അതിനുള്ള അനുഭവം ഇല്ലാമലിരിക്കലാം ഏനെന്താൽ അങ്ങ് തർപ്പോ ജലസ ഒരു നാട്ടിലാ നടപെടാമലിരിക്കേണ്ടത് എനവേ അവർ അന്ന് മുഖ്യത്വം തരിയാമലിരിക്കലാം എന്ത കുടുംബങ്ങളിൽ ജലസാവി പറ്റിയ പേച്ചുകൾ നടപെട്ട് കൊണ്ടിരിക്കുമോ അന്ത കുടുംബങ്ങളെ തവരെ മറ്റ ഇളം തലമുറയും ഇടം ഡ്യൂട്ടിക്കാണ് ഉണർവ് ഇരുക്ക വായ്പില്ല റബ്ബാവിൽ പഴയ കുടുംബങ്ങളിൽ ജലസാവിനെ പറ്റിയ പേച്ചുകൾ നടപെട്ട് കൊണ്ടിരിക്കും എന്ന് നാൻ നമ്പുകേൻ അവാറില്ല എന്നാൽ ഇനിയാവത് പേച്ച് നടപെട വേണ്ടും ഏനെന്നാൽ അപ്പോഴാണ് വരുന്ന തലമുറയും കുളങ്ങളും ഇളഞ്ഞും അത് സൂനിലയിൽ ഉണർവ് പുതുപ്പിക്കൂടിയുള്ള ഇത് ഇളം തലമുറ ഏക്കം കൊള്ള വേണ്ടും എന്നതാ അല്ല മാറാഹ എതിനാൽ എന്നാൽ പുതിയ തലമുറ ഇളം തലമുറ തന്നിടത്തിൽ ഒരു ഉറുതിയെ ഏർപ്പെടുത്തിക് കൊള്ള വേണ്ടും അവർ നമ്പിക്കൾക്ക് കൂടാതെ മാറാഹ തൽക്കാലികമായ തടകൾ എങ്ങളുടെ രൂഹയെ മരണിക്ക ചെയ്യ ഇയലാത് എങ്ങളെ നമ്പിക്കൾക്ക് ചെയ്യ ഇയലാത് അല്ലാഹുവിൻ കുണിവതർക്കും അവനിടത്തിൽ വേണ്ടിക്കൊണ്ടിരുപ്പതർക്കും തടൈ കർക്കളാകത് ആക മുടിയാതെ എന്ന് അവനിടത്തിൽ ഉറുതി ഏർപ്പെട വേണ്ടും എങ്ങളത് ഈമാൻ മറ്റും ഉറുതിയെ അത് തടകൾ തടുമാറ ചെയ്യ ഇയലാതെ എന്ന് ഉറുതിയെ അവർ ഉടയവളാ ഇരിക്ക വേണ്ടും അന്ത നാട്ടുകൾ വീണ്ടും കാണ കിടക്കാതെ എന്താ തരിയാത് അന്ത കാലത്തിൽ ഒവ്വൊരു കുളന്തയും മുതിയവരും ജലസാവി ഏർപ്പാടുകൾ മറ്റും ഡ്യൂട്ടികളിൽ ഒരു ഉദ്വേഗം മറ്റും ഉണർവുടൻ പങ്കുപറ്റു വന്നാൽ ജലസ കേൾക്കക്കൂടിയ ഒവ്വൊരു നബറും തമത് ആത്മാവിൻ മുന്നേറ്റത്തിൽക്കുറിയ ഏർപ്പാട്ടെ അവർ ചെയ്തു വന്നാൽ ഇന്ന വിഷയങ്ങൾ ഇളം തലമുറയിനും തെളിഞ്ഞിരിക്ക വേണ്ടും ഇനി പിറക്കുള്ള കുളങ്ങൾക്കും ഇത് തെളിഞ്ഞിരിക്ക വേണ്ടും കടന്ന 16-17 ആണ്ടുകളിൽ പിറന്നവർ തർപ്പോ ഇളങ്ങളാണ് അവർക്കും ഇന്ന ജലസാവി നാട്ടുകൾ എപ്പടി ഇരുന്ന എന്ന് അവരും തെളിഞ്ഞിരിക്ക വേണ്ടും റബ്ബ ഒരു ഏഴ് മണമകളെ പോന്ന് അഴകുപെടുത്തപ്പെട്ടത് കടൈവീതികൾ അഴകുപെടുത്തപ്പെട്ടന തൽക്കാലിക കടൈവീതികൾ ഏർപ്പെടുത്തപ്പെട്ടന ലക്ഷക്കണക്കിൽ വരക്കൂടിയവരുടെ വാഴ്ക്കയും അടിപ്പടി തേവകളെ അവരുടെ വിരുപ്പത്തിക്കേർപ്പ് പൂർത്തി ചെയ്യും വിധമാക തൽക്കാലിക കടകൾ അമയ്ക്കപ്പെട്ടന അവരുടെ വിരുപ്പത്തിക്കേർപ്പ് അഴകുപെടുത്തപ്പെട്ടന സ്പെഷ്യൽ ട്രെയിനുകൾ മറ്റും ബസ്സുകളെല്ലാം വന്നന ഒവ്വൊരു കുടുംബത്തിലും തത്തമത് തഹദി മറ്റും വായ്പക്കേർപ്പ് വരക്കൂടിയ വിരുന്നുകൾക്കാ തമത് വീട്ടിലെ സുദ്ധം ചെയ്തന വസതികളെ ഏർപ്പെടുത്തി കൊടുത്തന അഴകുപെടുത്തിനർ വീട്ടിൽ മുൻപിരുന്ന ഇടങ്ങളിൽ കൂടാരങ്ങൾ അമയ്ക്കപ്പെട്ടന ஏனென்றால் பெரும்பாலான வீடுகள் சிறியதாக இருந்தன. அதில் விருந்தினர்கள் விருந்து உபசரிப்பவர்கள் இருவரும் அந்த கூடாரம் அமைக்கப்படாமல் தங்குவது என்பது சாத்தியமானதல்ல. இல்லை, சில குடும்பங்கள் தமது வீட்டை விருந்தினர்களுக்கு கொடுத்துவிட்டு வெளியில் போடப்பட்ட கூடாரங்களுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். சுருக்கமாக, ரப்வாவில் வசித்தவர்களின் தியாகங்களுக்கான வினோத காட்சிகள் அரங்கேறியது. நாம் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுகின்றோம் என்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு முகத்திலும் தென்பட்டது. நான் கூறியது போன்று இவ்விஷயங்கள் தற்போது கற்பனையாகிவிடவில்லை. இது நம்மை சோர்வடைய செய்யாது. மாறாக இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த பொலிவு மீண்டும் நிலைபெறும், நிச்சயமாக நிலைநிறுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இறைவனின் ரஹமத்தின் மீது ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது நமது கடமையாகும். அவனிடத்தில் அதனை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய ரஹமத்தின் மீது ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். அல்லாஹ் தமது நபியின் மூலமாக திருக்குரானிலும் அல்லாஹ் அதனை கூறியிருக்கின்றான், வழியிடர்களை தவிர தமது ரப்பின் ரஹ்மத்திலிருந்து வேறவரும் நம்பிக்கை இழக்க மாட்டார். அந்த நாட்கள் மீண்டும் வராது என்றோ அல்லது அந்த நாட்கள் எப்படி வரும் என்பதிலோ நாம் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் கூறியது போன்று அந்த நாட்கள் மீண்டும் வரும், நிச்சயமாக வரும். ஆனா ஏனென்றால் நமக்கு அந்த இறைவனின் வல்லமையின் மீது நம்பிக்கை உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கடினம் தமது உச்சத்தை அடைந்து விடும்போது தப்பிப்பதற்கு விடுதலைக்கு எவ்வழியும் தென்படாத பட்சத்தில் அவன் நிச்சயமாக தனது பணிவான அடியார்களுக்கு உதவி செய்கின்றான் உதவி செய்கின்றான். எனவே நாம் பணிவை வெளிப்படுத்தி அவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக உதவிக்காக வருவான். எல்லா திட்டங்களும் முடிவு பெற்று விடும்போது கூட ஏக இறைவனுடைய அந்த திட்டம் வெற்றி பெறும், நிலைபெறும். அல்லாஹ் அவரிடத்தில் கூறுகின்றான், நம்பிக்கை இழந்த பிறகு மழையை பொழிய செய்பவன் அவனே, மேலும் அவன் தனது அருட்களை பரப்பிவிடுகின்றான். அவனே உதவியாளனும் எல்லா புகழுக்கும் அரசனும்
ஆவான்.
ஆத்மீக பௌதீக வாழ்க்கையில் இறைவனின் சட்டம் இதுதான். பொதுவாக பௌதீக ரீதியாக நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தனது அருட்களை வழங்கும் போது நம்பிக்கையாளர்களுடன் அவன் எவ்வாறு நடந்து கொள்வான்? அல்லாஹ் அவர்களை பற்றி கூறுகின்றான், அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனு, அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் வழியாக நண்பனாக இருக்கின்றான். ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் அல்லாஹ் அவன் நம்பிக்கையில் ஆழ்த்தி விடுவதில்லை. மாறாக அவன் முன் குனியக்கூடிய பணியின் உச்சத்தை அடைந்த நம்பிக்கையாளர்களுக்கு அவன் நிச்சயமாக உதவி செய்கின்றான், அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகின்றான். அவர்களின் உதவிக்காக நிச்சயமாக ஓடி வருவான். அவர்களுக்கு தனது அருளை அதிகப்படுத்திக் கொடுக்கின்றான். இதனை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், நம்பிக்கை கொண்ட நற்செயல் ஆற்றக்கூடியவர்களின் துஆக்களை அவன் ஒப்புக்கொள்கின்றான், மேலும் தனது அருக்களை அவர்களுக்கு அதிகரித்து வழங்குகின்றான். ஆக அல்லாஹ் அருள் செய்கின்ற விதம் மற்றும் தரம் மனித சிந்தனைக்கு மிகவும் அப்பாற்பட்டதாகும். எனவே அப்படிப்பட்ட இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையும் நினைவுகளும் பழைய நினைவுகளும் நம்மை அவநம்பிக்கை இழக்க செய்ய வழியே இல்லை. ஆம், அதனது மசீவசல் அவர்கள் கூறியது போன்று சில நேரத்தில் மனிதன் கருதுகின்றான் இப்போது விடுதலைக்கு வேறு வழியே இல்லை என்று கருதுகின்றான். அதாவது அதுபோன்ற நிலையில் மனிதனுடைய கட்டுப்பாட்டினை தாண்டிய நிலையில் லா தக்கலத்து மி ரஹ்மத்தில்லா என்ற சப்தம் குரல் வருகின்றது. ஆக நாம் நமது பகலையும் இரவையும் துவாவில் செலவிடுவது நமது கடமையாகும். குறிப்பாக இந்த ஜல்சாவி நாட்களில் ஜல்சாவிற்கு வருகை தந்துள்ள மக்கள் காதியானில் தங்கியிருக்கும் இந்த நாட்களை துவாக்களில் கழிக்க வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து வருகை வந்துள்ளவர்கள் குறிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வழிகேடர்களை தவிர அவனது ரஹ்மத்தின் மீது வேறெவரும் நம்பிக்கை இழப்பதில்லை. எனவே அவநம்பிக்கை என்பது பிறரின் பணியாகும், நாம் வழிகேடர்களை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இறுதி காலத்து இமாம் மஹதியை ஏற்றுக்கொண்டவர்களாவோம். அல்லாஹ் நம்மை அந்த மசீ மற்றும் மஹதியின் மூலமாக இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வந்துள்ளான். வழிகேட்டில் திரிவதிலிருந்து காப்பாற்றி நேர்வழியில் செல்வதற்கு நமக்கு அல்லாஹ் கற்றுத் தந்துள்ளான். பொதுவாக அல்லாஹ்வின் அருளினால் அஹ்மதிகள் இந்த உண்மையை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் உறுதியான ஈமானுடன் துன்பங்களையும் அவர்கள் சகித்துக் கொள்கின்றனர். அல்லாஹ்வின் அருளினால் அவர்கள் அஹ்மதியத்தின் எதிரிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கும் துன்பங்களை அல்லாஹ்வின் திருப்திக்காக அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. அதனால்தான் அவர்கள் அழுது புலம்பாமல் தமது சுகதாக்களை உயிர் தியாகிகளை உரிய வகையில் அல்லடக்கம் செய்த பிறகு துவா செய்தவாறு தமது வீடுகளுக்கு அவர்கள் திரும்பி விடுகின்றனர். மேலும் அல்லாஹ்வின் முன்பு மட்டுமே தங்களது கண்ணீரை சிந்துகின்றனர், அழுகின்றனர். ஆனால் ஒரு சிலர் கலக்கமடைந்து விடுகின்றனர். நல்ல மார்க்க அறிவு படைத்த ஜமாத் பணிகளை ஆற்றி வரக்கூடிய ஒரு சிலர் கூட கலக்கமடைந்து விடுகின்றனர். சிலர் எனக்கு எழுதி விடுகின்றனர், இந்த கடினத்தின் நாட்கள் நீண்டு கொண்டே செல்கின்றனவே, நாளையோ அல்லது நாளை மறுநாளோ என்றெல்லாம் கூறப்பட்டது, அது எப்போது முடிவடையும் இந்த கடினத்தின் நாட்கள், இது முடிவடைவதே இல்லையே என்று அவர்கள் எனக்கு கடிதம் எழுதுகின்றனர். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், சமுதாயத்தின் வாழ்க்கையில் நாட்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. சமுதாயத்தின் காலத்தில் சில ஆண்டுகளுக்கும் கூட எந்த முக்கியத்துவமும் இல்லை. முன்னேறக்கூடிய சமுதாயம் ஒரு அம்சத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை, ஒரு விஷயத்தின் மீது மட்டும் அவர்களின் பார்வை இருப்பதில்லை. சமுதாயத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தின் மீது அவர்களின் பார்வை இருக்கும். அல்லாஹ்வின் அருளினால் பாகிஸ்தானினுடைய கடின நாட்களுக்கு பிறகு ஜமாத் முன்னேற்றத்தின் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. இன்னும் கூறப்போனால் பாகிஸ்தானிலும் கூட அல்லாஹ்வின் அருளினால் முன்பை விட அதிக முன்னேற்றம் உள்ளது. ஆம், சில கடுமைகளும் உள்ளன, சில தடைகளும் இருக்கின்றன, உயிர் பொருள் இழப்புகளும் நிகழ்கின்றன. ஜமாத் காலத்தின் கலீஃபாவையும் காலத்தின் கலீஃபா ஜமாத்தினையும் நேரடியாக சந்திக்கும் இயக்கம் இரண்டு பக்கமும் இருந்து வருகின்றது. அது ஒரு பக்கம், ஓ அது நிச்சயமாக அது தனது இடத்தில் இருக்கும். ஆனால் அல்லாஹ் கருணை செய்தவாறு எம்டிஏவின் மூலமாக பாதி சந்திப்பிற்குரிய ஒரு வழியை திறந்து தந்திருக்கின்றான், ஏற்பாடு
செய்திருக்கின்றான்.
பாகிஸ்தானில் நமக்கு இஸ்திமாக்கள் மற்றும் ஜல்சா நடத்த தடை விதிக்கப்பட்டாலும் எம்டிஏவின் மூலமாக உலகின் ஒவ்வொரு அகமதியும், பாகிஸ்தான் அகமதியும் கூட பல இஸ்திமாக்கள் மற்றும் ஜல்சாக்களில் கலந்து கொள்கின்றனர். ஆக இறைவன் தடைகளுக்கிடையிலும் ஆத்மீக விருந்தினை அவன் நிறுத்திவிடவில்லை. இந்த அளவுக்கு இறைவனின், அல்லாஹுவின் கருணை நம்மீது இருக்கும்போது ஒருபோதும் எவரது உள்ளத்திலும் அவநம்பிக்கையின் எண்ணங்கள் தோன்றவே கூடாது. மாறாக இந்த நாட்களில், இன்னும் கூறப்போனால், இந்த நாட்களில் அப்வாபை சார்ந்தவர்களும் பாகிஸ்தானை சார்ந்தவர்களும் தமது நிம்மதி இன்மையை அல்லாஹின் முன் குனிந்தவாறு துஆக்களால் மாற்ற வேண்டும். நான் ரப்வாவினுடைய ஜல்சாவின் பொலிவு நிறைந்த அந்த காட்சிகளை, சூழ்நிலைகளை கற்பனை செய்து பார்க்கின்றேன். அந்த தூய சூழலை எண்ணி
பார்க்கின்றேன்,
சிந்தித்து
பார்க்கின்றேன்.
அகமதியத்தின் வெற்றிக்குரிய இறைவனின் அந்த இறை நியதியை நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன். இதுதான் ஒவ்வொரு அகமதியின் பணியுமாகும். அந்த இறை நியதி ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை உலகில் மேலோங்க செய்யும் இறை நீதியாகும். அது முஹம்மதிய மசீஹின் ஜமாத்தில் உலகின் பெரும்பான்மையை இணைக்கின்ற இறை நீதியாகும். அது மற்ற சமுதாயங்களைப் போன்று பாகிஸ்தானிகளிடமும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் உண்மைத்துவம் அற்புதமான முறையில் வெளிப்படும் இறை நீதியாகும். எனவே நாம் நமது துவாக்களில் நல்ல நிலையை ஏற்படுத்தியவாறு இந்த இறை நியதியை நம் வாழ்விலேயே காண்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பணியின் உச்சத்தை வெளிப்படுத்தியவாறு வேண்டிக் கொண்டே செல்ல வேண்டும். ரப்பாவின் பொலிவு மற்றும் தூய சூழலை பற்றிய எனது சிந்தனையில், ரப்பாவின் தெருக்களில் மாநாட்டு பந்தலுக்கு சென்று திரும்பும் மக்களின் ரஷ் பற்றிய சிந்தனையும் நினைவும் வருகின்றது. ஆனால் அந்த ரஷிலும் கூட தள்ளுமுள்ளு செய்ய எவருக்கும் எவரும் முயல்வதில்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிக கவனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏதாவது ஒரு சிறிய விஷயம் ஏற்பட்டு விட்டாலும் கூட வழிகாட்டுவதற்காக டியூட்டியில் நியமிக்கப்பட்ட அத்பால் மற்றும் குத்தாம்கள் அவர்களுக்கு கவனமூட்டி வருவார்கள். கவனமூட்டப்படும் போது உடனடியாக ஒவ்வொருவரும் தத்தமது பாதைகளில் செல்வர். தண்ணீர் வழிந்தோடுவது போன்று ஒரு மக்கள் கூட்டம் தொடர்ந்து அலை அலையாய் செல்லும். மக்கள் எவ்வாறு ஜல்சா மாநாட்டு பந்தலுக்கு செல்வார்களோ அதேபோன்று ஜல்சா முடிந்தவுடன் மக்கள் சுருமக்கூடியவர்களாக இருப்பார்கள். தெருவின் ஒரு பக்கம் ஆண்கள் செல்வார்கள், மற்றொரு பக்கம் பெண்கள் செல்வார்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணின் புனித தன்மையின் சிந்தனை கொண்டவராக இருப்பார். ஒவ்வொரு பெண்ணும் தனது வெட்கத்தினை கருத்தில் கொண்டவராக இருந்தனர். ஆணும் பெண்ணும் தமது பாதைகளிலிருந்து விலகுவதற்கும் ஒருவர் மற்ற மீது மோதுகின்ற நிலை ஏற்படுகின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. காதியானிலும் வழிபாதை மற்றும் இந்த நிலை விலகுகின்றது. பர்வாவை பெணுவதும் பார்வை தாழ்த்திக் கொள்வதும் எல்லா இடங்களிலும் காண கிடைத்தது. இக்காட்சி மனிதனை மதினத்து தெருக்களுக்கு கொண்டு செல்கின்றது. ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண்களும் பெண்களும் தனித்தனி வழிகளில் செல்லுங்கள், பெண்கள் தனியாக தெருக்களை சுவரை ஒட்டி செல்லுங்கள் என்று கூறிய போது, அதனை எந்த அளவுக்கு நபி தோழர்கள் பேணினார்கள் என்றால், அறிவிப்பில் வருகின்றது, அந்த பெண்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கவனமுடையவர்களாக இருந்தால் என்றால், நம்பிக்கை கொண்ட பெண்கள், சில பெண்கள் எந்த அளவு சுவரையொட்டி சென்றார்கள் என்றால், அவர்களின் போர்வைகள் தெருக்களின் சுவர்களுக்கிடையே கற்களில் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இவையெல்லாம் கட்டுப்படுதலின் உயர் முன்மாதிரியினை காட்டவும் தமது வெட்க நிலை மற்றும் புனிதத்தன்மையை நிலைநிறுத்தவுமே நடைபெற்றது. நான் கூறியது போன்று இக்காட்சிகள் ஜல்சாவின் நாட்களில் நமக்கு ரப்பாவிலும் காண கிடைக்கப்பட்டது. இஸ்லாமிய நடைமுறைகளின் முன் மாதிரிகளை பொதுவாக ரப்பாவிற்கு வரக்கூடியவர்களும் குறிப்பாக ஜலசாவின் போது வரக்கூடியவர்களும் காணப்பட்டார்கள். காதியானிலும் வழிப்பாதை மற்றும் தெருக்கள் சிறியதாக கூடியதாக இருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் நான் காதியான் ஜல்சாவில் கலந்து கொள்வோரிடத்திலும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்களில் பலர் முதல் முறையாக ஜல்சாவில் கலந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். பல்வேறு நாடுகள் மற்றும் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சில நேரத்தில் தத்தமது பாதைகளில் செல்லும் எண்ணம் இருக்காது. உங்களுக்கு டியூட்டியில் உள்ளவர்கள் கவனமூட்டுவதற்கு பகரமாக ஆணும் பெண்ணும் தத்தமது பாதைகளில் தனித்தனியாக செல்ல வேண்டும். இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அகமதி அல்லாத மற்றவர்கள் கூட இவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள். அங்கு, அதாவது காதியானில், இஸ்லாமிய போதனைகளின் நடைமுறைகளின் முன்மாதிரி எங்களுக்கு தென்படுகின்றன. இதுதான் மற்றவர்களின் சிந்தனையாகும் காதியானை பற்றி. ஆக இந்த நல்ல முன்னுதாரணம் இன்றும் காதியானி நிலையினை பெற்றிருக்க வேண்டும். மிக தொலைவிலிருந்து அகமதி அல்லாத பலரும் கூட ஜலசாவிற்கு வந்திருக்கலாம். எனவே வெட்கம் மற்றும் புனித தன்மையின் வெளிப்படுத்துவது மற்றும் பேணுவதுடன் ஜல்சாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தமது தொழுகையினையும் குறிப்பாக பேணி வர வேண்டும். பாங்கு ஓசை கேட்ட பிறகு ஒவ்வொருவரும் பள்ளியை நோக்கி சென்றுவிட வேண்டும். இதேபோன்று ஜல்சா நடைபெறும் போதும் கூட ஜல்சாவினை கேட்பதற்கு முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். கூறியது போன்று ஜல்சா ஒன்றும் ஒரு திருவிழா அல்ல. எனக்கு கிடைத்த தற்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுவரை 6-7 விருந்தினர்கள் வெளியிலிருந்து வந்திருக்கின்றார்கள், வந்துவிட்டனர். இன்னும் வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் ஜல்சாவின் புனித தன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் பிற போனால் பாகிஸ்தானிலிருந்தும் பலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லா தாலா நேரடியாக ஜலசாவில் கலந்து கொண்டு ஆத்மீக பயனடைவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். எனவே ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக முழுமையான வகையில் பயன்பெறுவதற்கு ஒவ்வொருவரும் அங்கு முயற்சி செய்ய வேண்டும். அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே நான் ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மேலும் செயலிலும் தியாக உணர்வு முழுமையாக வெளிப்பட வேண்டும் என்பதன் பக்கமும் நான் கவனம் செலுத்த விரும்புகின்றேன். தங்குமிடத்திலும் உணவு பரிமாற்ற நேரத்தின் போதும் அல்லது ஜல்சாவினுடைய அந்த மாநாட்டு பந்தலில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் எந்த விதமான ஒழுங்கினமும் இருக்கக்கூடாது. பொதுவாக சுயநலத்தின் காரணமாக ஒழுங்கீனம் ஏற்படுகின்றது. தனது உரிமையை முதலில் பெற முயற்சி செய்வதன் விளைவாகவும் இந்த ஒழுங்கீனம் ஏற்படுகின்றது. எனவே சிறு சிறு விஷயங்களிலிருந்து பெரும் விஷயங்கள் வரை தியாக உணர்வை வெளிப்படுத்தினால் ஒருபோதும் ஒழுங்கீனம் ஏற்பட முடியாது. மேலும் எப்படியாவது ஏற்பாட்டில் ஒழுங்கீனத்தை ஏற்படுத்தி தனது நோக்கத்தை அடைய சில நேரத்தில் சில சுயநலவாதிகள் பராமியின் காரணமாக ஆசைப்படுகின்றனர். சில நேரத்தில் அதற்காக முயற்சியும் செய்கின்றனர். எந்த ஒரு அகமதியும் ஒருபோதும் இப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு அகமதியும் இதுபோன்ற மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஜமாத்தின் அவப்பெயருக்கு காரணமான அல்லது ஏதாவது ஒரு வகையில் இழப்பிற்கு காரணமாக அமையும் வாய்ப்பினை வழங்கிவிடக்கூடாது. இதை எப்பொழுதும் எல்லா அகமதிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவு கொள்ள வேண்டும். காதியானில் இந்துக்களும் இருக்கின்றார்கள், சீக்கியர்களும் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்களும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அகமதியும் இவ் அனைவரையும் மதிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் அவர்களது கடமையாகும். பொதுவாக அங்கு வசிக்கின்ற அனைவருமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவரிடத்தில் எப்போதாவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டிருந்தாலும் கூட உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். காதியானில் வசிப்பவர்களும் இவ்விஷயத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சில விருந்தினர்களின் தன்மானத்தின் காரணமாக அங்குள்ளவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு
விடுகின்றனர்.
சிலருடைய விஷயத்தை கேட்டு உணர்ச்சிவசப்படுகின்றனர். எதன் மூலமாக ஏதாவது ஒரு குழப்பத்திற்கான அபாயம் ஏற்படும். அந்த அதுபோன்ற எவ்வித உணர்வின் வெளிப்பாடும் கூடாது. அதே போன்று அங்கு வசிக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் வழியில் சலாம் கூறும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிந்திருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, சலாமத்தை நீங்கள் பரப்ப வேண்டும். அப்போதுதான் அன்பு மற்றும் சகோதரத்தின் வட்டம் விரிவடையும். எப்படி இருப்பினும் நான் கூறியது போன்று இந்த ஜலசாவி நாட்கள் பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய அகமதிகளுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கின்றன. எனவே அவர்கள் அதே போன்று பாகிஸ்தானிலிருந்து காதியானிற்கு வருகை தந்த உள்ளவர்களும் அவர்களும் மற்ற நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளவர்களும் இந்தியாவை சார்ந்தவர்களும் மற்ற அனைவரும் இந்நாட்களை குறிப்பாக துவாக்களில் கழிக்க வேண்டும். ஜல்சாவில் கலந்து கொண்டுள்ளவர்கள் குறிப்பாக தமது ஒவ்வொரு நொடி பொழுதையும் துவாக்களில் கழிக்க வேண்டும். அவர்களால் அவ்வாறு கழிக்கவும் முடியும். ஏனென்றால் அவர்கள் அங்கு கலந்து கொள்வதன் அங்கு வந்திருப்பதன் நோக்கமே ஆன்மீக பயன் பெற வேண்டும் என்பதுதான். தவிர வேறு எதுவுமே இல்லை, வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் தமது தர்பியத்திற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இதனை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் கிராமத்தில் ஒரு ஆத்மீக சூழலில் இவ்வளவு எண்ணிக்கையில் உங்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் உங்களை ஒன்று கூட்டி அவனிடத்தில் துவா செய்யும் ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அவனிடத்தில் துவா செய்வதற்குரிய வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றான். அவனிடத்தில் அவனது அருளை நீங்கள் தேட வேண்டும். அவனது உபகாரங்களுக்கு நன்றி கூற வேண்டும். குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பாகிஸ்தானில் அகமதிகளின் நிலை மற்றும் நாட்டின் நிலவரங்களுக்காக துவாக்கள் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கருணையாகும். அவன் நமக்கு ஆறுதல் வழங்குகின்றான். என்னை அழையுங்கள், நான் உங்களுடைய துவாக்களை
கேட்கின்றேன்.
அதற்குரிய சூழலும் கிடைக்கப்பட்டு விட்டால், ஒரு ஆத்மீய சூழலும் இருந்து அல்லாஹின் பணிவான அடியார் அல்லாஹ்விடத்தில் வேண்டுவதற்கு இதனை விட சிறந்த வாய்ப்பு வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்த எல்லோரையும் விட அதிகமாக பாகிஸ்தானி அகமதிகளுக்குத்தான் நிம்மதி இழந்த ஒரு நிலை இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் நிம்மதி இழந்தவர்களின் துஆக்களை கேட்கின்றேன், துன்பத்திற்குள்ளான துஆக்களை கேட்கின்றேன். எனவே இந்நாட்களில் நீங்கள் உங்களது நிம்மதி இழந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் கண்ணீரால் கொட்டுங்கள். மேலும் அல்லாஹின் வாக்குறுதியில் பங்கு பெறக்கூடியவர்களாக நீங்கள் திகழுங்கள். அல்லாஹை அழைக்கும் போது அவனது துவாவை ஏற்றுக்கொள்பவன் யார்? அல்லாஹ்தான். அவன் அவர்களின் துன்பங்களை நீக்கி விடுகின்றான். அவன் உங்களை பூமியின் வாரிசாக்கி விடுகின்றான். அல்லாஹை தவிர்த்து வணக்கத்திற்குரிய வேறவரும் உங்களுக்கு இருக்கின்றார்களா? உங்களில் மிக குறைவானவர்களே அறிவுரை பெறுகின்றார்கள். இது தொடர்பாக கூறுகின்றார்கள், துவாக்களில் உருக்கத்தின் உச்சநிலை அடைந்துவிடும் போதுதான் ஒப்புக்கொள்ளப்படுவதன் தாக்கம் ஏற்படுகின்றது. உச்சக்கட்ட உருக்கம் ஏற்பட்டுவிடும் போது அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களும் அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. முதலில் வானத்தில் ஏற்பாடு நடைபெறுகின்றது, அதன் பின்னர் அது பூமியில் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு சிறிய விஷயம் அல்ல, மாறாக மிகப்பெரிய ஒரு உண்மையாகும். உண்மை என்னவென்றால், எவர் அல்லாஹ்வின் தோற்றத்தை காண விரும்புகின்றாரோ அவர் துவா செய்ய வேண்டும். எனவே உங்களின் துவாக்களின் தாக்கத்தை பூமியில் பார்ப்பதற்கு முதலில் வானத்தின் கதவுகளை நீங்கள் தட்ட வேண்டும். தங்களுடைய இழப்பினை நீக்கிக் கொள்ளவும் ஒரு சிறப்பான ஆத்மீய சூழலிலிருந்து பயனடையவும் ஜலசாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை உங்களில் சில ஆயிரம் பேர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இந்த வேதனையை நிம்மதியின்மையினை ஒருமுகப்படுத்தி உங்களது பௌதீக ஆத்மீக ஏற்பாட்டிற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும். டியூட்டி செய்யக்கூடியவர்களும் அங்கு சென்றுள்ளனர். அவர்களின் நோக்கம் அங்கு செல்வதன் நோக்கம் டியூட்டி கொடுப்பது மட்டும்தான் என்று அவர்கள் கருதிவிடக்கூடாது. நிச்சயமாக தொண்டாற்றுங்கள், ஆனால் அங்குமிங்கும் செல்லும் போதும் நிற்கும் போதும் அமரும் போதும் உங்களது நாவினை திக்ர இலாஹினால், அதாவது இறைவனை நினைவு கூறுவதனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் கூறியது போன்று ஜல்சாவில் பங்கு பெறக்கூடிய பாகிஸ்தானுக்கு மாத்திரம் இது கடமை அல்ல, மாறாக எல்லோருக்கும் இது கடமையாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய எல்லோருக்கும் அதற்குரிய பாக்கியத்தை வழங்குவானாக. நான் கூறியது போன்று குறிப்பாக பாகிஸ்தானியில் சார்ந்தவர்கள், அங்கு சென்றிருப்பவர்கள் இந்த அவர்களிடத்தில் இந்த நிம்மதியின்மை இருக்கின்றது அதிகமாக. எனவே அதனை நீங்கள் அல்லாஹின் முன் வைத்து அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும். நான் துன்பத்திற்குள்ளானவர்களின் துவாவினை கேட்கின்றேன் என்று அல்லாஹ்
கூறுகின்றான்.
நிம்மதி இழந்தவர்களின் துவாக்களை அல்லாஹ் கேட்கின்றான். தமக்காக வேதனை இழந்தவரின் துவாவினை அல்ல, மாறாக ஜமாத்திற்காக வேதனை கொண்டு நிம்மதி இழந்து துவா செய்வதின் துவாவை அல்லாஹ் கேட்கின்றான். உலகில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தினை நிலைநிறுத்துவதற்காக துவா செய்யக்கூடிய நிம்மதி இழந்தவரின் துவாவினை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கின்றான், கேட்பான். இது மட்டுமல்ல, மாறாக உலகத்தின் மீதான அனுதாபத்தின் காரணமாக அனைத்து மார்க்கத்தை சார்ந்த மக்களுக்காகவும் அவர்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கின்றான். இருந்தால் இது படைப்பினத்தின் மீதும் மனிதனத்தின் மீதும் மார்க்கத்தின் மீதும் செய்யப்படுகின்ற அனுதாபமாகும். நான் உங்களுடைய அமைதி குலைந்த நிலைகளை கொண்ட துவாக்களை ஒப்புக்கொண்டு உங்களுடைய துன்பங்களை நீக்கிவிடுவேன் என்று மட்டுமல்லாஹ் கூறவில்லை, உங்களது தனிப்பட்ட மற்றும் ஜமாத் அளவிலான துன்பங்களை நீக்கிவிடுவோம், உங்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்களின் கைகளை தடுத்து நிறுத்துவோம் என்று மட்டும் கூறவில்லை. மாறாக அல்லாஹ் துன்பங்களுக்கு மருந்தாக துன்பங்களை நீக்குவதாக மாத்திரம் கூறவில்லை, மாறாக கூறுகின்றான், அவன் உங்களை பூமியின் வாரிசாக்கி விடுவான். இதற்கு முன்னரும் அவ்வாறாக்கி இருக்கின்றான், இனியும் அவனது இறை நீதியும் இதுதான். எனவே நம்பிக்கை இழப்பு என்பதற்கு அவநம்பிக்கை என்பதற்கான கேள்விக்கு இடமே இல்லை. ஏனென்றால் துன்பங்கள் மாத்திரம் நீங்கவில்லை, மாறாக துன்பங்கள் நீக்கப்பட்ட பிறகு பூமியின் வாரிசாகவும் ஆக்கப்படுவார்கள். எனவே இயலாமை என்ற கண்ணீரை வடிக்காதீர்கள், அல்லது நாளையா அல்லது நாளை மறுநாளா இந்த கடினங்கள் முடியும், எப்போது அந்த நாட்கள் வரும் என்று விஷயங்களை பேசிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் பணியுடனும் உருக்கத்துடனும் துஆக்களை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நாளையோ அல்லது நாளை மறுநாளோ துன்பங்களை நீக்கியவாறு வரக்கூடிய அந்த நாள் கண்டிப்பாக வந்தே தீரும். துன்பங்களை நீக்கியவாறு மட்டும் அந்த நாள் வராது, மாறாக எதிரிகளை உங்களுக்கு கீழ் கொண்டு வந்துவிடுகின்ற நாளாக இருக்கும் அது இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த உண்மையான இறைவனின் முன் குனிந்தவாறு அவனது இறைவணக்கத்திற்குரிய கடமைகளை வழங்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லா வகையான அவநம்பிக்கை மற்றும் ஷிர்கிலிருந்து, அது மறைமுக ஷிர்காக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் முழுமையாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருள்களிலிருந்து நாம் நடந்து கொண்டே செல்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நம்முடைய இறைவன் எவ்வளவு அன்பிற்குரிய இறைவனாக இருக்கின்றான். அவன் கூறுகின்றான், நீங்கள் என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் என்றால் ஊர்க்கமாக நீங்கள் நிம்மதி இழந்த நிலையில் நீங்கள் செய்த துவாக்களை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக உங்களுக்கு நான் கனிகளை தருவேன். நம்முடைய அந்த நிம்மதி இழந்த நிலை அல்லாஹினை சென்றடையுமா மாட்டாதா என்ற சந்தேகம் கூட நீங்கள் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றேன். நான் ஓதிய வசனத்தில் கூட அல்லாஹ் இதனைத்தான் கூறுகின்றான். எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால், தூய உள்ளத்துடன் ஒரு அடியார் துவா செய்தால் நான் அவருக்கு பதிலும் அளிக்கின்றேன் என்று கூறுகின்றான். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது, அது என்னவென்றால் நீங்கள் நிம்மதி இழந்த நிலையில் துவா செய்ய ஆரம்பித்துள்ள அந்த தொடரை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும், அது நீங்கள் அதை தொடர வேண்டும். மேலும் எனது கட்டளைகளின்படி அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறிய விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவாக்களுக்கும் அது ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் சில நேரங்களில் சோதனைக்கு மேல் சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்றால் அது இடுப்பை முடித்து விடுகின்ற அளவுக்கு இருக்கும். நிலையான தன்மை கொண்டவர்கள் மற்றும் நல்லியல்பு கொண்டவர்கள் கஷ்டங்களின் போதும் கூட தனது ரப்பின் கருணைகளின் நறுமணத்தை நுகர்கின்றார். அகப்பார்வையுடன் அவர் பார்ப்பவராக இருப்பார். அதன் பிறகு அவருக்கு உதவி வருகின்றது. பாருங்கள், இப்போது அன்னார் கூறுகின்றார்கள், அவர்கள் நறுமணம் நுகர்கின்றனர். நாம் ஜமாத் என்ற அளவில் இந்த எதிர்ப்புகள் மற்றும் துன்பங்களுக்கு இடையில் நறுமணத்தை மட்டும் நுகரவில்லை, மாறாக அதன் கனிகளையும் நாம் உண்டு வருகின்றோம். நிச்சயமாக நாம் நமது உயிர் பொருள் தியாகத்தின் போது வேதனையும் அடைகின்றோம், துன்பம் அடைகின்றோம், கவலை அடைகின்றோம். ஆனால் இந்த ஷஹாதத்துகள், இந்த தியாகங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு ஜமாத்திற்கு கனிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த சோதனைகள் வருவதில் உள்ள ரகசியம் என்னவென்றால் துஆவிற்கான அந்த உணர்வு அதிகரித்து விடுகின்றது. ஏனென்றால் எந்த அளவுக்கு நிம்மதியின்மை அதிகரித்துக் கொண்டு செல்லுமோ அந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆன்மாவில் உருக்கமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான காரணிகள் ஒன்றாகும். எனவே ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தமது பொறுமையின்மை மற்றும் கலக்கமடைந்து அல்லாஹின் மீது தப்பெண்ணும் கொள்ளக்கூடாது. எனது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது என்றோ அல்லது ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்றோ எண்ணமே கொள்ளக்கூடாது. இது போன்ற சந்தேகத்தின் மூலம் அல்லாஹ் துவாக்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவன் ஆவான் என்ற பண்பினை நிராகரிக்கும் தன்மையாக அது அமைந்துவிடும். அதாவது எனது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ் துவாக்களை ஒப்புக்கொள்கின்றான் என்ற பண்பை நீங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்று பாகிஸ்தானி அகமதிகளை விட அதிகமாக இந்த விஷயத்தை வேறு எவர்தான் அறிவார்? அல்லது இந்தியாவின் எந்த பகுதிகளின் அகமதிகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றதோ அவர்களை விட, அல்லது உலகின் எந்த பகுதிகளில் அகமதிகள் மீது அநீதிகள் இழைக்கப்படுகின்றதோ அவர்களை விட நிம்மதியின்மை என்றால் என்ன என்பதனை வேறு யார்தான் அறிவார்? எனவே நிம்மதியின்மை ஏற்பட்டுவிட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அந்த காலமும் நெருங்கிவிடுகின்றது. இந்த அடிப்படையில் இன்று நான் ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும், மேலும் எந்த பாகிஸ்தானிய அகமதி இன்று முஹம்மதிய மசீஹின் காலத்தில் ஜலசாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்துள்ளதோ அவர்களிடத்தில் நான் கூறுகின்றேன், நீங்கள் உங்களது நிம்மதியின்மை மற்றும் நிர்பந்தத்தின் நிலைகளை துவாக்களாகவும் கண்ணீராகவும் மாற்றுங்கள். அதன் உச்சத்தை நீங்கள் அடைந்துவிட வேண்டும். அடுத்து முன்னரை விட அதிகமாக அதனை உங்களது வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் உங்களால் உண்மையான புரட்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும். அசல் மசீஸ்லால் கூண்டார்கள், மற்றொரு இடத்தில் துவாவிற்கான போதனை வழங்காத எந்த ஒரு நபியும் உலகில் வரவில்லை. இந்த துவா எப்படிப்பட்டதென்றால் அடியாருக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகின்றது. இவ்வழியில் அடியெடுத்து வைப்பதும் கஷ்டம்தான். ஆனால் எவர் அடியெடுத்து வைக்கின்றாரோ அவருக்கு எல்லா கஷ்டங்களையும் அந்த துவா எளிதாக்கி விடுகின்றது. எவர் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருப்பாரோ அவர் ஒரு புதிய மாற்றம் படைத்த மனிதராகி விடுகின்றார். அவருடைய ஆத்மீக குறைகள் நீங்கி அவருக்கு ஒரு வகையான அமைதியும் இன்பமும் கிடைக்கின்றது. எல்லா விதமான வெறுப்பு மற்றும் பகட்டிலிருந்து விலகியவாறு அவனது வழியில் ஏற்படுகின்ற அனைத்து கஷ்டங்களையும் இறைவனுக்காக சகித்துக் கொள்கின்றார். இறைவனுக்காக மற்றவர்கள் பொறுத்துக் கொள்ள இயலாத கஷ்டங்களை மற்றவர்கள் அக்கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளவும் முடியாது. ஆனால் நம்பிக்கையாளர்களை பொறுத்துக் கொள்கின்றார். இறைவன் திருப்தி கொள்வதற்காக மட்டும் அதனை சகித்துக் கொள்கின்றார். ரஹ்மான் ரஹீமான இறைவன், கருணைய வடிவான இறைவன் அப்போது அவர் மீது அருள் செய்கின்றான். மேலும் அவருடைய எல்லா துன்பங்களையும் அவன் இன்பமாக்கி விடுகின்றான். அல்லாஹ் நமக்கு இதுபோன்ற துவாக்களை செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தல்வானாக. மேலும் நமது துவாக்களையும் ஒப்புக்கொள்வானாக. மேலும் நமது துன்பங்களை நீக்குவானாக. அமைதியின் மேலே நீக்குவானாக, அதனை இன்பமாக மாற்றி தந்துள்வானாக. அவனுடைய அன்பின் பார்வையை பட்டுக் கொண்டிருக்கும் அடியாரலாக அல்லாஹ் நம்மை எப்போதும் ஆக்கி வைப்பானாக. இன்றும் ஒரு வேதனைமிக்க செய்தி உள்ளது. மர்தானில் நம்முடைய ஒரு இளைஞர் நேற்று ஷைதாக்கப்பட்டுள்ளார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலஹி ராஜிஊன். அவர் மதிப்பிற்குரிய ஷேக் உமர் ஜாவித் சாப் அவர்கள் ஷஹீத் மஹ்ரூம் தனது மதிப்பிற்குரிய தந்தை ஜனாப் ஷேக் ஜாவித் அஹமத் சாப் மற்றும் சிறிய தந்தை வழி சகோதரர் ஜனாப் ஷேக் யாசிர் மஹமூத் சாப் அவருடன் காரில் தமது கடையிலிருந்து வீட்டிற்கு சுமார் 6:45 மணி அளவில் மோட்டர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார்கள், வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் காரில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மோட்டர் சைக்கிளில் வந்த கொலையாளிகள் பின்தொடர்ந்து அவர்களை ஃபயரிங் செய்தார்கள். ஷஹீம் மர்ஹூம் உமர் ஜாவித் சாஹிப் பின்பக்கம் இருக்கையில் வண்டியில் காரில் அமர்ந்திருந்தார்கள். அவரது தலை மற்றும் கழுத்தில் தலையில் குண்டு பாய்ந்ததன் விளைவாக சம்பவ இடத்திலே அவர் ஷஹீதாகிவிட்டார். முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த அவரது தந்தை ஷேக் ஜாவித் அமசாவிற்கு கையில் குண்டு பாய்ந்து காயமடைந்துள்ளார்கள். டிரைவ் செய்த யாசிர் மஹமூத் சாஹிப்பிற்கு கண்ணாடி துண்டுகள் கையில் குத்தியதனால் காயம் ஏற்பட்டுள்ளது. இரண்டு காயமுற்றவர்களையும் தொடக்க நிலை முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். அல்லாஹ்வின் அருளினால் இருவரும் நலமாக உள்ளனர். அல்லாஹ் அவர்களை கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து விரைவில் முழுமையான குணத்தை வழங்குவானாக. அவர்களின் வண்டியில் 17-18 குண்டுகள் பாய்ந்த அடையாளங்கள் கிடைத்துள்ளது. எப்படி இருப்பினும் குற்றவாளிகள் இந்த சம்பவத்தை நிகழ்த்திய பிறகு தப்பி ஓடிவிட்டனர். முதலமைச்சரின் அந்த மாநிலத்தின் அந்த பகுதியில் முதலமைச்சரின் தந்தை முகமது ஆசம் கான் சாப் அவர்கள் காயமடைந்தவர்களை நலம் விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தார்கள். காயமடைந்தவர்களுக்குரிய சிகிச்சை பெற மருத்துவமனை ஊழியர்களுக்கு வழிகாட்டலையும் வழங்கினார்கள். நல்ல முறையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்று பின்னர் ஷஹீத் மர்ஹூமின் வீட்டிற்கு இரங்கலை தெரியப்படுத்தி சென்றார்கள். இந்த குடும்பத்தில் மதிப்பிற்குரிய ஷேக் நியாசுதீன் சாப் 1907 பயசெய்தார்கள். அன்னார் அதில் மசூத் இஸ்லாமுடைய சஹாபி ஆவார்கள். ஷேக் மர்ஹூம் ஷஹீதுடைய தந்தை வழிபாட்டனார் ஷேக் நசீர் அஹமத் சாப் 1932 இரண்டாவது கலீஃபத்துல் முஸ்லிம் காலத்தில் பயசெய்தார்கள். இவர்களை பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். ஷஹீத் மர்ஹூமுடைய சிறிய தந்தை ஷேக் முகமது அஹமத் சாப் அவர்களுக்கு 7 சகோதரர்கள். இந்த குடும்பத்தில் இதற்கு முன்னரும் ஷஹாதத் நடைபெற்றுள்ளது. மர்தான் பள்ளியில் நடைபெற்ற தற்கொலை படை தாக்குதலிலும் ஷஹீத் மர்ஹூமின் சிறிய தந்தை வழி சகோதரர் ஷேக் ஆமீர் சாஹிப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பின்னர் அவருடைய சிறிய தந்தை நவம்பர் 8 8/11/10 என்று ஷேக் முகமது அஹமத் சாப் அவர்கள் எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஃபயரிங் செய்தனர். அதில் அவர்களின் மகனும் காயமடைந்தார். 1974 இவரது மாமனார் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் ஷஹீதாகியுள்ளார். ஆக இந்த குடும்பத்தில் 1974 இருந்து ஷஹாதத்திற்குரிய சம்பவம் நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் இதன் பின்னரும் எல்லா கஷ்டங்களையும் மற்றும் துன்பங்களையும் இவர்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். மிகவும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வருகின்றது. முழு குடும்பம் அதனை சகித்து வருகின்றது, எதிர்கொண்டு வருகின்றது. நான் அந்த குடும்பத்தினரின் அனைவரிடத்திலும் பேசிய போது கூட மிக தைரியத்துடனும் பொறுமையுடனும் அவர்கள் தங்களுடைய அந்த ஷஹாதத்தை தொடர்பாக உணர்வுகளை வெளிப்படுத்தினர். ஷஹீத் மர்ஹூமின் சிறிய தந்தை மற்றும் அவரது அனைத்து சகோதரர்களும் 20 மேற்பட்ட வழக்குகளில் பல்வேறு ஜமாத் வழக்குகளில் இறைவழியில் கைதிகளாகவும் இருந்துள்ளார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய இரண்டு சிறிய தந்தைகளுக்கு நீதிமன்றம் ஜமாத் வழக்குகளில் 5 சிறை தண்டனை விதித்தது. அந்த குற்றத்திற்கு அதிகபட்ச தண்டனையே 3 தான். ஆனால் ஹைகோர்ட் அவர்களை விடுதலை செய்தது. இதேபோன்று நான் இதற்கு முன்னரும் கூறியிருக்கின்றேன். இவரது குடும்பத்தினர் சிலரை எதிரிகள் கடத்தியும் இருந்தனர். இவருடைய கடையில் ஒரு பாம் பிளாஸ்ட் கூட நடைபெற்றது. சிறிய தந்தையுடன் தான் இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். நாசிம் ஹுத்மத் ஹல்க் மர்தான் மாவட்டத்திற்கு மாவட்டமாகவும் கணக்காளராகவும் இவர்கள் ஜமாத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்றியுள்ளார்கள். அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து வந்தார்கள். விரைவாக கடையை அடைத்துவிட்டு வரும்படி நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். வீட்டின் அடைந்து 4-5 அடி தூரத்தில் தான் அவர் மீது ஃபயரிங் செய்யப்பட்டு அவர் ஷஹீதாகியுள்ளார். 2 ஆண்டிற்கு முன்பு இவர்களின் திருமணம் நடைபெற்றது. அவர்களின் மனைவிக்கு விரைவில் குழந்தையும் பிறக்க உள்ளது. அல்லாஹ் அவர்களை நல்ல உடல்நலத்துடன் வைப்பானாக, மேலும் எல்லா வகையான கஷ்டங்களுக்கு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சயீர்மனுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக, மேலும் எல்லா உறவுகளுக்கும் தைரியத்தையும் பொறுமையையும் வழங்குவானாக. இப்போது தொழுகைக்கு பிறகு அவரின் ஜனாஸா தொழுகை காயப் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.